அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்று இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறவரே, எங்களை கவனிக்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கிருபை உள்ளவர், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஒரு ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க செய்து இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வர நீர் தந்த இரக்கத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து உம்முடைய கிருபைகளினாலே நிரப்பி புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவர் என்பதை ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே நீர் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வாஞ்சியோடு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்பதை உலகம் காணத்தக்கதாக ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை இந்த நேரத்திலேயும் ராணுவத்தினர் மத்தியிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு நாடுகளிலே ஆத்தும பாரத்தோடும் அவருடைய ரட்சிப்பை குறித்த கரிசனையோடும் பணி செய்கிற அருமையான ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அந்த யுத்தங்களின் மத்தியிலேயும் ஆண்டவரே, பிரச்சனையான சூழ்நிலையின் மத்தியிலேயும் உம்முடைய சமாதானத்தையும் உடைய பாதுகாவலையும் கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தொழிற்சாலையிலே வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இயந்திரங்களுக்குள்ளே வேலை செய்கிறவர்கள், இருட்டிலே வேலை செய்கிறவர்கள், விழித்திருந்து வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் சேஷித்த கிருபையையும் பாதுகாவலையும் கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். குறிப்பாக தொழிற்சாலையிலே வேலை செய்ததினாலே இயந்திரங்களினாலே பாதிக்கப்பட்டவர்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருக்கிறவர்கள் எல்லாருடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய எதிர்காலத்திற்கென்று நீர் ஒரு திட்டத்தை அமைத்து அவர்களை முற்றுமுடிய காத்து கரம் பிடித்து வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே நீண்ட நாட்கள் படுக்கையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே படுக்கைக்குட்பட்டு இந்த ஆண்டிலேயும் தொடர்ந்து படுக்கையில இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பலப்படுத்தும், நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும், தசைகளை பலப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். கர்த்தர் அவர்களை எழும்ப செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே பணம் கொடுத்துவிட்டு திரும்ப வாங்க முடியாத நிலையிலே வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பினவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதனையோடு தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி யார் யார் அவர்களிடத்திலே பணம் பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் மனம் இறங்கி மனம் திரும்பி இந்த ஆண்டில் எப்படியாவது கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க கர்த்தர் அவருடைய இருதயத்திலே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உழைத்து சம்பாதித்த பணம் நஷ்டமாய் போகாதபடி கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதினாலே பாதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக மருந்து எடுத்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவருடைய சரீரத்தில் இந்த வியாதியே இல்லாதபடி சுகம் பெறத்தக்கதான சரியான உணவுப் பொருட்களை உட்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தங்களுக்கு அருமையானவர்கள் வீட்டை விட்டு காணாமல் போன சூழ்நிலையிலே கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே வீட்டை விட்டு அப்படி புறப்பட்டு போனவர்கள் திரும்பி வரத்தக்கதாக அவர்கள் இருதயங்களிலே நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒருவேளை மனநிலை சரியா இல்லாததினாலே அப்படி சென்றிருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே சரியான நபர்கள் மூலமாய் அவர்களை மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறத்தக்கதாக கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, கஷ்டங்கள் வியாதிகளின் நிமித்தமாக பரிகாரிகளை தேடி ஏமாந்து போனவர்களை உடைய சமூகத்திலே வைக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து மனமுடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவரே என்பதை விசுவாசிக்க உதவி செய்தரலும். மனிதர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு கர்த்தர் மேலே பூரண நம்பிக்கை வைக்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா பழக்க வழக்கங்களையும் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்த கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாட்களிலேயும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதனால வேதனையோடு இருக்கிற பெற்றோர், தாத்தா பாட்டிமார், அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நீரே அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வயதான பெற்றோரை நேசியாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இறங்கி உண்மையான அன்பை நீர் அவர்கள் உள்ளங்களிலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பற்ற கணவன்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியாத மனைவிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பையும் கீழ்ப்படிதலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அவர்கள் செயல்படுத்த ஆவியானவரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை தாரும். கடந்த ஆண்டு முழுவதும் வேதனையோடு கழிந்த குடும்ப வாழ்க்கை இந்த ஆண்டிலே புது மலர்ச்சி பெற, புது வாழ்வு பெற கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற, உமக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களோடு இணைந்து நாங்களும் உமை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தர்தாமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே புதிய வல்லமையை தாரும், புதிய பரிசுத்தத்தை தாரும், புதிய கிருபைகளை தாரும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வேதாரட்சிணைகளே, இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்ததை தொடர்ந்து நானே ஜீவ அப்பம் என்பதை குறித்து பேசினார் என்று சிந்தித்தோம். 37 நாம் பார்க்கும்பொழுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சிந்தித்தோம். இப்பொழுது யோவான் 6:38 வாசிக்கிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். 38 நாம் பார்க்கும்பொழுது, நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவிடம் செல்வதே பிதாவினுடைய விருப்பம் என்பது தெரிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் அவர் உயர்த்தப்பட வேண்டும், பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்ய வேண்டும். பிதாவினுடைய விருப்பம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்படி நாம் மறுபடியும் பிறப்பதற்கு ஒரே வழி நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டை வருவதுதான். யோவான் 6:39 பாருங்கள். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. இங்கே அவர் எனக்கு தந்தவைகளில் என்று சொல்லும்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களையே அது குறிக்கிறது. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்பொழுது அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மகிமையடை போகிறார்கள். இயேசு கிறிஸ்து 100 ஆடுகளோடு ஆரம்பிக்கும் பொழுது 100 ஆடுகளுடனேதான் அவர் நிறைவு செய்வார். எந்த ஒரு ஆட்டையும் அவர் இழந்து போகப் போகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கடைசி நாளிலே உயிரோடு எழுப்புவார். யோவான் 6 அதிகாரம் 41-42 வசனங்களை பாருங்கள். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தானே தேவன் என்றும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்றும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே அவருடைய கன்னிப்பிறப்பை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லலாம். சிலர் சொல்வார்கள், அவர் கன்னிப்பிறப்பை குறித்து சொல்லவே இல்லை என்பார்கள். அப்படி என்றால் அவர் இங்கே என்ன சொல்கிறார்? யூதர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். எனவேதான் அவருடைய தகப்பனையும் தாயையும் நாங்கள் அறிவோம், அவர் சொல்கிறது எப்படி உண்மை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதுதான் கன்னிப்பிறப்பின் மூலம் நடைபெற்றது. லூக்கா 1 அதிகாரம் 35 வசனத்திலே நான் வாசிக்கிறது போல, பரிசுத்த ஆவியினாலே மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இங்கே யோவான் 6 அதிகாரம் 38 வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்வது கிறிஸ்துமஸை குறிக்கிறது. மகிமை நிறைந்த பரலோகத்தை விட்டு தாழ்மையான இந்த பூமிக்கு வந்தார். பரம சிங்காசனத்தை விட்டு எழுந்து கல்வாரி சிலுவையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கும்படியாய் வந்தார். அவர் வந்த வழிதான் கன்னிப்பிறப்பின் மூலமாய் வந்தார். கிறிஸ்து பிறப்பை குறித்து உற்சாகமூட்டும் எத்தனையோ பாடல்களை நாம் பாடலாம். ஆனால் கிறிஸ்துமஸ் சரித்திரம் சொல்லும் உண்மை இயேசுவின் கன்னிப்பிறப்பே. இதை குறித்து அவர் சொன்னபொழுது யூதர்கள் உடனே அதை புரிந்து கொண்டார்கள். எனவேதான் இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா என்று பேசுகிறார்கள். அவருடைய தகப்பனையும் தாயையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் யோசேப்பின் மகன் அல்ல, அவர் வானத்திலிருந்து வந்தவர். வசனங்கள் 43-44 பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அருமையானவர்களே, இது தேவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்து சொல்கிறது. இதை நாம் வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நம் ஒவ்வொருவருக்கும் தீர்மானிக்கும் பொறுப்பை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை சரியான வழியிலே நாம் பயன்படுத்தும் பொழுது, அந்த தீர்மானத்தை சரியாக நாம் செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவண்டை வருவதும் வராததும் அவருடைய தனிப்பட்ட சொந்த விருப்பம். வசனம் 45 பாருங்கள். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இதை குறித்து சொல்லும் அநேக வேத வசனங்களை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஏசாயா 54:13 பாருங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 60:2-3 வசனங்களை பாருங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வசனங்கள் சொல்கிற சத்தியம் என்ன? ஜனங்கள் அவரிடத்திற்கு வருவார்கள். நீங்களும் இயேசுவண்டை வரலாம். இது எத்தனை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மற்றொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மல்கியா 4:2 வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். பிதா கூறுகிறதை கவனித்து அவரை குறித்து அறிந்து கொள்கிற ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவண்டை வருவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்காக கவனிப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவண்டை வருவீர்கள். அந்த காரியத்தை குறித்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:46-47 வசனங்கள். தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனை கண்டவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இந்த சத்தியத்தை இதைவிடவும் தெளிவாக சொல்லவே முடியாது. பாருங்கள், யோவான் 6:48-51 வரை. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்தெண்டைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆம், அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். அதைத்தான் யோவான் 1:14 சொல்லும்பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வாசிக்கிறோம். என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் பரிகாரமாக தன்னையே அவர் சிலுவையிலே தியாகம் செய்தார். இந்த சம்பவத்திலே நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது, அதாவது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இது எவ்வளவு தெளிவான ஒரு சத்தியம்! ஆம் பிரியமானவர்களே, இதே சத்தியத்தை தான் காலம் காலமாய் அவரை விசுவாசிக்கிறவர்கள் சொல்லி வருகிறார்கள். யோவான் 6:52 அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். நானே ஜீவ அப்பம். இங்கே இதிலே புசிக்கிறவன் என்றெல்லாம் இயேசு சொல்லும்பொழுது அவருடைய சொந்த சரீரத்தை குறித்து சொல்கிறார் என்று அவர்கள் எண்ணினார்கள். 53 பாருங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வாறு கூறுவதின் பொருள் என்ன? ஆவிக்குரிய ரீதியாக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதே. 54-58 பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிற எவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அருமையானே, இங்கே இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களை தனது கடைசி ராப்போஜனத்திற்காகவும் குறிப்பாக திருவிருந்தை குறித்த சத்தியத்திற்காகவும் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லலாம். இது அப்படியே பச்சையாக நடைபெறும் காரியமல்ல. ஏனென்றால் அவர் அவர்கள் முன்னாலே இருக்கிறார். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானமணுங்கள் என்று சொல்லும்பொழுது அது என்ன சொல்கிறது என்றால், அவர் தனது ஜீவனை கொடுக்கப் போகிறார் என்றும் அதை அவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தான் சொல்லுகிறார். மேல் வீட்டறையிலே சொல்லும்பொழுதும் ரத்தமானது ஜீவனுக்கு அடையாளமாயிருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பழைய ஏற்பாட்டிலே கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுத்து வந்தார். சீனாய் மலையடிவாரத்தில் இருக்கும்பொழுதும் இதை அவர் கூறினார். வைத்திய ரீதியாகவும் அதுவே உண்மையானதாகவும் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து தனது ஜீவனை கொடுக்கிறார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி தனது ஜீவனை கொடுத்தார். ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது என்பது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனி நபருக்காகவும் சிலுவையிலே மரித்தார் என்பதை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட விதத்திலே அவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதனால் உண்டாவது. இதுவே கர்த்தருடைய ராப்போஜனம் என்னும் சாக்கிரமந்திற்கும் அடிப்படை. எப்படி ஞானஸ்நானத்தை குறித்து இந்த அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதோ, அதேபோல காலம் காலமாக கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்தும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் வருகிறது. லூக்கா 22:19 பார்க்கும்பொழுது இயேசு மேல் வீட்டறையிலே அப்பத்தை பிட்டு அதை கொடுக்கும்பொழுது, இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். சில திருச்சபை மக்கள் என்ன கூறுகிறார்கள்? இது என்னுடைய சரீரம் என்று அவர் சொன்னபடினாலே அந்த அப்பம் அவர் சரீரமாகிறது என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்தை புசிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கவில்லை. இவ்வாறு கொடுக்கப்படும் அப்பத்தின் மூலம் கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சில திருச்சபை மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தின் ஆழமற்ற அர்த்தங்கள். ஜுங்லே என்பவர் சுவிட்சர்லாந்திலே புரட்சி தலைவராக இருந்தார். அவர் கூறும்பொழுது இது அடையாளமான ஒரு செயல் என்று கூறினார். அநேக சீர்திருத்த திருச்சபைகள் இதே பொருளை கொண்டதாயிருக்கிறது. கால்வின் என்பவர் சொல்லும்பொழுது இது என் சரீரம் என்பதை முக்கியத்துவப்படுத்துகிறார். சீர்திருத்த திருச்சபைகளும் ஆதிகால திருச்சபைகளும் இதையே கூறியது. அதாவது அந்த அப்பம் அப்பம்தான், அது எப்பொழுதுமே அப்பமாகத்தான் இருக்கும், அது மாற்றம் பெறாது. அதேபோல திராட்சரசமும் திராட்சரசமாகவே இருக்கும், அது மாற்றம் பெறாது. இந்த சடங்காச்சாரத்தை நிறைவேற்றும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதில்லை என்றாலும் அது வெறும் சடங்காச்சாரம் அல்ல, அதைவிட மேலானது என்று கூறப்படுகிறது. வேதசாஸ்திர கல்லூரியிலே ஒரு பேராசிரியர் கற்றுக் கொடுக்கும் பொழுது இது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிற அப்பம் வாயிலே வைக்கப்படுகிறது, அது இருதயத்திலே வைக்கப்படும் கிறிஸ்துவை குறிக்கிறது என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இயேசுவின் வார்த்தைப்படி கர்த்தருடைய போஜனத்திலே நாம் பங்கு பெறும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராப்போஜனத்திலே பங்கு கொள்ளுறபடினாலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். இது ஏதோ அர்த்தமற்ற சடங்காச்சாரம் என்று நாம் நினைக்க தேவையில்லை. இது அர்த்தமுள்ளது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்திலே பெற்றுக் கொள்ளப்படுகிறது. இங்கேயும் இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான காரியம் அவரோடு கூட நாம் வைக்க வேண்டிய தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியமாகும். மனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்த பொழுது அது நிலையான ஒரு காரியம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து நித்தியமான ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே இந்த சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ள துவங்கிய பொழுது யோவான் முதலாம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று படித்தோம். இப்பொழுது யோவான் 6 அதிகாரம் 59 முதல் 63 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். கப்பர்நகுமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்? அவர்கள் அவரை புசிக்கப் போகிறதில்லை, ஏனென்றால் அவர் மீண்டுமாக பரலோகத்திற்கு செல்லப் போகிறார். ஆவியே வாழ வைக்கிறது, மாம்சத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே அவர் தனது வெளிப்பிரகாரமான சரீரத்தை குறித்து எதுவும் சொல்லவில்லை. நாம் விசுவாசத்தோடு அவருடைய பந்தியிலே சேர வேண்டும். திராட்சை ரசமானது இனிப்பானதாயிருக்கிறது, அதை நாம் பருகும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே கசப்பான ஒரு அனுபவத்தை அனுபவித்தார், நான் இனிமையான வாழ்க்கையை பெறுவதற்காக அவர் வேதனையை சகித்தார் என்பதை நினைவு கூற வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இறுதியாக அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? நான் உனக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்கிறார். ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனைகளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறது. அப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் கருத்தோடு கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அது அங்கே கூடி வந்திருக்கிற அநேக மக்களுக்கு பயனுள்ளதாயிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் ஜீவனுள்ளதாயும் ஆவியினால் நிறைந்ததாயும் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6 அதிகாரம் 64-65 வசனங்களை வாசிக்கிறேன். ஆயிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அருமையானவர்களே, இங்கேயும் நாம் மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், அவரை விசுவாசிக்கிற எவனும், அதாவது யாராயிருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்திலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தனி மனிதனுடைய விருப்பம்தான். யோவான் 6 அதிகாரம் 66 வசனம் பாருங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே சென்ற மக்கள் கூட்டத்திலே இருதயத்திலே வெறுப்படைந்த அநேக தலைவர்களும் இருந்தார்கள், மற்ற சமய தலைவர்களும் இருந்தார்கள். 12 சீடர்களை தவிர இன்னும் அநேகர் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்களாயிருந்தார்கள். 12 பேரிலே ஒருவனான யூதாசும் இருந்தான். எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவரை தொடர்ந்து பின்பற்றுவதை குறித்து அவர்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களானார்கள். எனவேதான் இதன் விளைவாக இதுவரை அவரை பின்பற்றி வந்த அநேகரும் அதற்கு பின் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். வசனங்கள் 67-68 பாருங்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இது சீமோன் பேதுரு சொன்ன ஒரு மகத்துவமான வாக்கியம். சீமோன் கேட்கும் கேள்வி இன்றைக்கும் உண்மையான ஒரு கேள்வி. இன்று இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல என்று கூறுவீர்கள் என்றால், உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், நீங்கள் வேறு எங்கே செல்வீர்கள்? இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் கிடைப்பதற்காக எண்ணற்ற மக்கள் பல்வேறு வழிகளை நாடி தேடுகிறார்கள். வேறு எங்கும் சமாதானம் பெற்றுக் கொள்ள முடியாமல் இயேசுவை தேடி வருகிறவர்களும் உண்டு. சீமோன் பேதுரு மிக அழகாக கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யோவான் 6:69-71 வரை பாருங்கள். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாய யூதாஸ்காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இந்த யூதாஸ்காரியோத்து ஒரு மர்மமாகவே இருக்கிறான். இயேசு அவனை பன்னிருவரில் ஒருவனாக கணக்கிலே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவரே அவனை தெரிந்தெடுக்கவும் செய்திருந்தார். இருந்தாலும் அவன் பிசாசானவனாயிருக்கிறான். இதன் பொருள் என்ன? பிசாசானவன் அவனை ஆட்கொண்டு விட்டான். இதற்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். இவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கப் போகிறான். பலமுறை அவன் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக் கொள்ளத்தக்கதான வாய்ப்புகளை இயேசு கிறிஸ்து கொடுத்துக் கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட தீமைகளுக்கு நாம் விபரம் சொல்ல முடியாது. இதை நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமை எப்பொழுதும் மர்மமான ஒன்றாகவே இருக்கிறது. தீமையை மக்கள் விரும்புவதற்கு அதுவும் ஒரு காரணம். இப்பொழுது என்னுடைய கரத்திலே இரண்டு கம்புகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒன்று அளவுகோலை போல நேரானதாக இருக்கிறது என்று சொல்கிறேன். நீங்கள் மிக எளிதாக அந்த அளவுகோலானது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்துவிடலாம். நேராக எந்த வளைவும் இல்லாமல் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். என்னுடைய மறு கையிலே மற்றொரு வளைந்த நெளிந்த கம்பு இருக்கிறது என்று சொல்கிறேன். அதை நீங்கள் படமாக வரையுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை வரைவீர்கள். ஏன் தெரியுமா? வளைவு நெளிவாக என்று சொல்லும்பொழுது அது கோடிக்கணக்கான விதங்களிலே வளைந்து நெளிந்து காணப்படலாம். ஆம் பிரியமானவர்களே, தீமையிலே ஒரு மர்மம் இருக்கிறது. யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவனை குறித்து விவரம் சொல்ல முடியாது. இங்கே இயேசு கிறிஸ்துவே அவனை குறித்து சொல்லும்பொழுது அவன் பிசாசா இருக்கிறான் என்று சொல்கிறார். சீமோன் பேதுருவின் அறிக்கைக்கும் யூதாஸ் காரியத்தை குறித்த அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய உள்ளம் என்ன சொல்கிறது? ஆண்டவரே, நித்திய ஜீவனை தரும் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் வேறு எங்கே போவோம் என்று சொல்கிறோமா? அல்லது நம்மை பார்த்து இயேசுவும் இவன் பிசாசாயிருக்கிறான், இவள் பிசாசா இருக்கிறாள் என்று சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஜபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யூதாஸ் காரியத்தை போல பிசாசின் பிடியிலே நாங்கள் யாரும் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர்தாமே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையாவது பிசாசானவன் இன்றைக்கு ஏமாற்ற முற்படுவான் என்றால் ஆவியானவர் தாமே உம்முடைய வார்த்தைகளினாலே அவர்களை விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு என்பதை அறியாத சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் சந்தோஷத்திற்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கிற ஒவ்வொருவரும் நீர் இலவசமாய் கொடுக்கிற மீட்பையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி வாழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மையும் உம்முடைய ரட்சிப்பையும் உம்முடைய நித்திய ஜீவனையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நாங்கள் வாழ்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக சாட்சியாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. 85:12.